கடலோடியின் கம்போடியா நினைவுகள் நூல் விமர்சனம் வாசித்து வழங்குபவர் சுபாஷினி ட்ரம. இந்த நூல் திரு நரசையா அவர்களது அண்மைய வெளியீடுகளில் ஒன்று. 2010 சென்னையில் திரு நரசையா அவர்கள் இல்லத்தில் அவரை சந்தித்து உரையாடிவிட்டு வரும்போது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட நூல்களில் இதுவும் ஒன்று. வாசிக்க வேண்டும் என பல நாட்கள் நினைத்து அது பல வேலைகளினால் தள்ளிப்போய்விட்டன. வாசிக்கும் வாய்ப்பு அமைந்தபோது 2 மாலை நேரத்தில் இந்த 160 பக்க நூலை வாசித்து முடித்தேன். படித்து முடித்தபோது இந்த நூலை நிச்சயமாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதற்கு 2 காரணங்கள். வரலாற்று நூல்களை வாசிக்கும் பழக்கத்தை தமிழ் வாசகர்களிடையே பரவலாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது முதல் காரணம். நூல்களை விரும்பி வாசிக்கும் போக்கு இப்போது தமிழ் மக்களிடையே வளர்ந்து வருகின்றது. பல்வகை நூல்கள் நாவல்கள் இருக்கையில் ஒரு நல்ல நூலுக்கு சரியான அறிமுகம் வழங்கப்படும் போது குறிப்பிடத்தக்க நூல்கள் மக்களை சென்றடையும் நிலையை உருவாக்க முடியும். அடுத்ததாக, இந்த நூலின் ஒரு தனிச்சிறப்பு, இது நாவலோ சிறுகதையோ அல்ல, ஆனாலும் படிக்கும்போது ஒரு கதையை படிக்கும் ஆர்வத்தை உணர வைத்தது இந்த நூல். இதற்கு காரணம், இந்த பயண நூலின் கதாநாயகனும் கதாநாயகியும் கம்போடியா என்னும் ஒரு நாடு என்பதே. நூல் முழுமைக்கும் உணர்வுகள் மிகுதியாக தெரிகின்றன. நூலாசிரியர் இந்த கட்டுரையை மிகவும் காதலித்து எழுதியிருப்பது போல அன்பின் உணர்வுகள் வெளிப்படுகின்றன. ஆக பக்கத்திற்கு பக்கம் பயணத்தின் அனுபவம் என்பது அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்களை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு படியாக வளர்ந்து ஒரு கதையை படித்து முடித்த அனுபவமாக வாசகர்களுக்கு அமைந்து விடுகின்றது. இந்த நூலில் 3 விஷயங்கள் விளக்கப்படுகின்றன. 1, உலக வங்கியின் பிரத்யேக அழைப்பின் பேரில் திரு நரசையா கம்போடியா சென்று தனக்கு இடப்பட்ட திட்டத்தை ஆரம்பித்து சரிபார்த்து அதனை நிகழ்த்தி முடித்த நிகழ்வுகள். இதனையொட்டி உலக வங்கியில் பொறுப்பில் நிகழும் சில நிதர்சனங்களையும் பிரதிபலிப்பதான சில நிகழ்வுகள். அடுத்து விளக்கப்படுவது கம்போடியா என்னும் நாடு, அதன் பண்டைய சரித்திர வளம், தமிழர்களுக்கும் தமிழ் கலை கலாச்சார பண்புகளுக்கும் பண்டைய கம்போடிய நாட்டின் சிறப்பிற்கும் உள்ள தொடர்புகள் பற்றிய விளக்கங்கள். இத்தகைய விளக்கங்கள் தக்க வரலாற்று குறிப்புகளோடு விளக்கப்படுவதும் மன்னர்களின் நாம பட்டியல் இணைக்கப்பட்டிருப்பதும் வாசிப்பை மிகச் சுலபமாக்கி இந்திய கம்போடிய நாடுகளின் வரலாற்று தொடர்புக்கான காரணங்களை அறிந்து கொள்ள செய்கின்றன. அதோடு கடந்த சில நூற்றாண்டுகளில் எவ்வாறு இந்த நாடு அழிவினை சந்தித்தது, அரசியல் மாற்றங்கள், அரசாட்சி நிலை, மக்களின் துன்பமே வாழ்க்கையாகி போன உண்மை நிலை ஆகியன மேலும் விளக்கப்படுகின்றன. 3, அங்கூர்வாட் என்னும் பிரம்மாண்டம் விவரிக்கப்படுகின்றது. இந்த நூலில் அங்கூர்வாட் பற்றிய செய்தி சிறிதளவே இருந்தாலும் இந்த ஆலயத்தின் பால் ஆசிரியர் காட்டும் வியப்பும் ஈடுபாடும் இதனை ஒரு முக்கிய கருப்பொருளாக பார்க்க செய்கின்றது. ஆக இந்த 3 முக்கிய விஷயங்களை உள்ளடக்கி தனது பயண காலத்தின் தான் கம்போடிய நாட்டில் இருந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த நூலினை அமைத்திருக்கின்றார் திரு நரசையா. உலகின் பல்வேறு நாடுகளில் மதவெறி இனவெறியினால் மக்களை கொன்று குவித்து இன்னல் செய்த கதைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். 1, 2 உலக போர்கள் மட்டுமின்றி யூத மக்களின் இனப்படுகொலை, ஆர்மேனிய மக்களை துருக்கியர்கள் கொன்று குவித்த வரலாற்று செய்திகள், செர்பிய நாட்டில் நிகழ்ந்த பல்வேறு இனக்கலவரங்கள், இலங்கை தமிழர்களின் இனப்படுகொலை செய்திகள் என பல துரதிருஷ்டவசமான நிகழ்வுகளை பற்றி பல செய்திகளை நாம் படித்தும் கேட்டும் தெரிந்திருக்கின்றோம். இவை கடந்த 1 நூற்றாண்டுகளில் நிகழ்ந்தவை. உலகம் தோன்றிய நாளிலிருந்து வரலாறு காட்டுவதே போராட்டமும் இனக்குழுக்களின் சண்டை, அதனால் ஏற்படும் வெற்றி தோல்விகள் இழப்புகள் போன்றவற்றைத்தான். இவை மனதிற்கு ஒருவித அலுப்பை ஏற்படுத்த தவறுவதில்லை. இருப்பினும் இப்படி நடந்தவைதான் வரலாறு என இன்றைய சமுதாயத்திற்கு நிகழ்காலத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கம்போடியாவில் நிகழ்ந்த வரலாற்றை பலர் அறிந்திரா நிலை என்பது மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்றே நினைக்க தோன்றுகின்றது. உலக வங்கியின் பிரத்யேக அழைப்பின் காரணமாக நூலாசிரியர் 1995 1996 வரை 3 முறை கம்போடியா சென்று அங்கு பல மாதங்கள் தங்கியிருந்து தனக்கு வழங்கப்பட்ட திட்டத்தை ஆய்வு செய்து தூர்வாரும் கப்பலை சரிபார்த்து அதனை இயக்கும் வகை செய்து கொடுத்து வந்திருக்கின்றார். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் உதவியிருக்கின்றார் என்பதை நினைக்கும் போது மனதிற்குள் ஒரு பெருமிதம் உண்டாகின்றது. இதனை ஒரு வேலையாக அல்லாமல் தனது கடமையாக ஏற்றி பணியை நூலாசிரியர் முடித்திருக்கின்றார் என்பதனை நூலின் பல இடங்களிலிருந்து அவர் காட்டும் நிகழ்வுகளின் உதாரணங்கள் வெளிப்படுத்துகின்றன. கம்போடிய அரசியல் செய்திகள் பலவற்றை புரிந்து கொள்ளவும் இந்த நூல் வழிவகுக்கின்றது. உதாரணமாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கம்போடியாவின் வரலாறு, அதில் குறிப்பாக பூனன் வல்லரசு, பிறகு ஆண்ட ஃபன் சேமன் என்ற அரசன் காலத்தில் இருந்த சிறந்த கடற்படை, பல்லவ அரசர்களுக்கும் இந்த நாட்டை ஆண்ட அரசர்களுக்கும் தொடர்பிருக்கலாம் என்ற வகையில் கூறப்படும் விளக்கங்கள், சீனாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் இருந்த உறவு, கிபி 600 ஜெயவர்மன் என்ற பெயர் கொண்ட மன்னர் தொடங்கி ஆண்டு வந்த மன்னர்கள் பற்றிய சில செய்திகள், அங்கோர்வாட் கட்டப்பட்ட செய்திகள், கட்டப்பட்ட ஆண்டு போன்ற தகவல்கள் போன்றவை பழம் கம்போடியாவை விவரிக்கின்றன. 1953 பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்ற கம்போடியா, விடுதலைக்கு பின்னர் அரசர் நொரோடம் சிஹோனாக் அவர்களது ஆட்சி, அவரது அரசியல் நிலைப்பாடு, குழப்பங்கள் போன்றவை, அவனால் இழைக்கப்பட்ட கொடுமைகள், வியட்நாம் போர், அதில் கம்போடியாவின் நிலை மற்றும் ஏற்பட்ட பாதிப்புகள், கெமரூர் குழுவினர் அவர்களின் புரட்சியினால் ஏற்பட்ட துன்பங்கள், ஃபால்பர்ட் என்னும் சர்வாதிகாரி போன்றவை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த வரலாற்று செய்திகளை விவரிக்கின்றன. இந்த நூலை வாசித்து முடித்தபோது மலேசியாவில் எனது பள்ளி பருவத்தின் போது கேள்விப்பட்ட சில செய்திகள் நினைவில் தோன்றின. ஆசிரியர் குறிப்பிடுவது போல, கம்போடியா என்னும் நாட்டிற்கும் அதன் எல்லையை தாண்டிய நாடுகளிலிருந்து எல்லா வகையிலும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு அந்நாட்டில் நிகழும் எந்த செய்திகளும் வெளியில் தெரியாமல் சில காலம் இருந்து பின்னர் ஐக்கிய நாடுகளின் சபை தலையிட்ட செய்திகளை முன்னர் பள்ளி நாட்களில் வாசித்திருக்கின்றேன், தொலைக்காட்சி செய்திகளில் பார்த்திருக்கின்றேன். அவை இந்த நூலை வாசித்த போது ஞாபகத்திற்கு வந்தன. நாட்டின் கதை சொல்லப்படும் போது அதில் வாழும் மக்களின் பண்புகளும் கூட விளக்கப்படுகின்றன. கம்போடிய மக்களின் பண்பு நலன்களும் இந்த சிறிய நூலில் விளக்கப்படுகின்றன. நான் வாசித்து முடித்த போது ஒருவித சோக உணர்வுதான் மனதில் உருவானது. அதிலும் இவை உண்மை நிகழ்வுகளின் பதிவுகள் என்பது ஒரு மிக முக்கிய விஷயம். சரித்திர நிகழ்வுகள் காலப்போக்கில் நமது ஞாபக படிமத்தில் கீழே சென்று ஞாபகத்திலிருந்து மறைந்தே கூட போய்விடுகின்றன. அந்த வகையில் கம்போடியா என்ற நாடு, அந்த நாட்டில் இந்திய நாகரிக பண்பாட்டு கலாச்சாரத்தின் தாக்கம், அம்மக்களின் தற்கால நிலை ஆகியவற்றை அறிந்து கொள்ள இந்த நூலும் ஒரு வகையில் துணை புரியும். நான் வாசித்து மகிழ்ந்த நூல். அந்த வகையில் இதனை விமர்சனம் செய்து அறிமுகப்படுத்துவதில் மகிழ்கிறேன். ஒரு கதையில் பொதுவாக வாசகர்கள் எதிர்பார்ப்பது சுமூகமான ஒரு முடிவு இருக்க வேண்டும் என்பதே. பயண நூலில் இந்த வகையில் எதிர்பார்க்க முடியாதுதான். ஆனாலும் கம்போடியாவை விட்டு ஆசிரியர் பிரிந்து வருவது ஒருவித சோக உணர்வை, பிரிவின் இயக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆசிரியர் மீண்டும் ஒரு முறை கம்போடியா சென்று தனது ஆத்மார்த்த வடிவமான அங்கோர்வாட் பிரம்மாண்டத்தை ரசிக்க வேண்டும், அதன் வழி கிடைக்கும் தனது அனுபவங்களை பற்றி மேலும் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவே என் மனம் விரும்புகின்றது.